Hallelujah, 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 hallelujah. அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவோம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்போம் முழு நேரத்தோடு அன்பு கூறுவோம் ஆராதனை 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 அதிகமாய் ஆராதிப்போ இன்னும் ஆர்வமாய் அன்பு கோருவோ இன்னும் அதிகமாய் ஆராதிப்போ இன்னும் ஆர்வமாய் உம்மை மூட
உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உங்களை பார்க்க ஆசையாய் கண்கள் உண்மை கண்டன உங்களை பார்க்கலும் உங்களுடைய கருவை நல்லது கொண்ட உதடுகள் உங்களை துதிக்குமா உண்மை துதிக்குமா எங்களை மீட்டவர் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் எவ்வளவு இன்பம் கண்மலை எங்களையும் நீ நினைத்திருக்கிறீர்கள் எங்களையும் எங்கள் நினைத்திருக்கிறேன் எங்கள் ஆத்மனே சிறப்பா அவரை நான் பார்ப்பேன் அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களே அவரை காண இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எல்லாம் எனக்கு சோர்ந்து போகும் என் யோபு சொந்த வார்த்தைகள் நாங்கள் நினைவுக்கு வருவோம் நாங்கள் காணுறதெல்லாம் அழிந்து போகும் எங்கள் கண்கள் காணதெல்லாம் அழிந்து போகும் ஆனால் காணாதவைகளோ நிலைத்திருக்கும்படி நீ எழுதி வைத்திருக்கிறேன் எங்களை காணீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அசைக்க முடியாத அந்த ராஜ்யத்துக்காய், அழிவில்லாத அந்த ராஜ்யத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்றோம். ஆவியானவரே, எங்களை நடத்துங்கள், தொடர்ந்து எங்களை நாங்கள் விட்டுக் கொடுங்க. பரிசுத்த ஆவியான தேவன் வேதம் நல்ல போதும், சத்தியத்தை சரியாய் போதியக்கூடிய நல்ல போதகரே, தயவு செய்து நீர் போதியுமையா, நீர் பேசு. இந்த வார்த்தைகளை எங்களை இதய பலகைகளை எழுதுங்க, பிரவசனத்துக்கு வளைந்து கொடுக்க, இசைந்து கொடுக்க எங்கள் இருதயங்களை செப்பனிடும். எங்கள் வாழ்க்கையிலே நீ காணுகிற கோணங்கள் எல்லாவற்றையும் நேராக்கு. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றிலிருந்து 14 வரை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். எல்லாரும் திறந்து பிளீஸ், எல்லாரும் உங்க பைபிள் திறந்து. இட்ஸ் எ கிரேட் சாப்டர், நான் அப்படிதான் வெளியே வந்திருக்கேன் இந்த பைபிள். எல்லா இடங்க உபாகமம் 28 அதிகாரம் 1-14 வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். ஈவன் உங்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாதா, டோன்ட் வரி, நீங்க டச்சில் வாசிக்கலாம். ஆண்டவருக்கு எல்லா லாங்குவேஜும் போல சோதனை. எல்லாம் எடுத்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்து நான் வாசிப்போம். ஏனென்றால் இந்த வார்த்தைகள் நம்முடைய இதய பலகையில் எழுதப்பட, ஆயன் கற்பனைகளை கவனித்தாயானால் எவ்வளவு நலமாயிருக்கும். அப்பொழுது ஒரு சமாதானம் நதியை போல புரண்டு ஒரு சுக வாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று ஏசாயனுக்கு இந்த தீக்கட்சி மூலம் ஆண்டவர் சொன்னார். இன்றைக்கு அது குறிப்பாய் இந்த நேரத்தில் ஆண்டவுடைய கற்பனைகளை நாம் கருத்தாய் கவனிப்பது நல்லது. நாம் கவனிக்க நம்முடைய ஆவி மிக முக்கியமாக தேவையாக இருக்கு. ஒரு காரியத்தை நாம் கவனிப்பதற்கு நம்முடைய ஆவி அதற்கு கோஆப்பரேட் பண்ண, அப்பொழுதுதான் நம்மளை நாம் அதை நாம் கவனிக்க முடியும். தேவனுடைய வார்த்தை நம்முடைய ஆவிக்குள்ள பிரவேசிக்கும். திஸ் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்வு. அவர் தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இதய பலகையிலே எழுதப்பட்டது. இரும்பெழுத்த ஆணிகளால் இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும் என்று யோபு என்கின்ற பக்தன் சொல்கிறார். அதுபோல தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இதய பலகையிலே எழுதப்படும். வேத புத்தகத்திலே இருக்கிறது போதும், அவைகள் நம்முடைய இருதயத்திலே எழுதப்படும். ஒரு பக்தன் இப்படியாய் சொன்னார், நான் ஒரு நடமாடும் வேதமாக இருக்க விரும்புகிறேன் என்றார். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தைகளால நிறைந்திருக்கும். இயேசு அப்படித்தான் இருந்தார். அப்போஸ்தலர்களை நாம் பார்க்கிறோம், அவர்களுடைய பிரசங்கம் முழுவதும் பழைப்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்களை கோட்பளி பேசுகிறதை முதலாவது அப்போஸ்தலனாகிய பேதுரு பெந்தகோஸ்த நாளிலே முதலாவது அவன் செய்த பிரசங்கத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது பழைப்பாட்டிலே எத்தனை வார்த்தைகள், எத்தனை சொல்லுகள், எத்தனை பேர்களை அவர் கோட்பளித்தார், ஆச்சரியமாக இருக்கு. அதுதான் பிரசங்கம், கதைகள் அல்ல, காவியங்கள் அல்ல. அனுபவங்கள் நல்லது, ஆனா அவைகள் நம்மை விடுதலையாக்க, ஏன்னா ஏ சொன்னார், சத்தியத்தை அறிவுகள் சத்தியமுகளை விடுதலையாக்க. அனுபவங்கள் ஒருவேளை நம்முடைய விசுவாசத்தை கட்டிக்கொள்றதுக்கு உதவியா இருக்கும், ஆனா தேவனுடைய வசனம் தான் நம்மை விடுதலையாக்குவார். விசுவாசம் ஆமே சொன்னியா சொன்ன, என்ன எடுத்துறீங்களா? 28 அதிகாரம் 1-14 வரை. சரி, எல்லாரும் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற பிரபரும் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு நீ ஆசீர்வாதமா இருப்பார். அவர் காட் இஸ் அ காட் ஆஃப் பிளெஸிங். நம்முடைய தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேதம் முழுவதும் நான் தட்டி பார்த்தேன். தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தமா இருக்கு, பிரியமா இருக்கு. ஆனா நாம் அதற்கு போடுற முட்டுக்கட்டைகள் தான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாதபடி இருக்கு. அவர் பட்சபாதம் உள்ளவரே அல்ல. சரி, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயான, உண்மையாய் தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுப்பாயான. உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். யாருக்கு இந்த வார்த்தை சொல்லுங்க? உங்களுக்கும் எனக்கு என்ன வீட்டு சிவத்துல இந்த வார்த்தையை நான் தொங்க வைத்திருக்கேன். ஆனா அந்த கருத்தை நான் அறிய முடியல. இப்பொழுது நான் உணர்றதுக்கு முயற்சி செய்யும். பீப்புள் லிசன் டு மீ. எப்ப எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்குள்ளே மறைந்திருக்கு. நீ இன்று முதல் ஆசீர்வதிக்கப்படுவாய், அல்லது இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நாம் வீட்டில் தொங்கப்பட்டிருக்கோம் வசனம். ஆனா உள்ள பிரச்சனை, வசனத்துக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. சொல்லிட்டு பாரு. சோ நான் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தருடைய கட்டைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை மேன்மையாக வைப்பார். அதை கீழே நீங்க வாசிக்க பார்த்தீங்க சொன்னால் ஒவ்வொன்றாக சொல்றதா பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையிலே வந்து உனக்கு பலிக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேவன் போய் சொல்ல மாட்டார். ரைட், நீங்க விசுவாசிக்கிறீங்க சரி, நான் ஆமே சொல்லுங்க. சரி, ஹலோ, தூங்க கூடாது. சரி, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் போய் சொல்ல மாட்டார். சரி தானே, விசுவாசிக்கிறீங்க. ரைட். சோ இங்க ரெண்டாம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். என்ன சொல்லி போட்டு கீழே என்னென்ன ஆசீர்வாதம் என்று பட்டியல் போடுற பாருங்க. பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாய் மிருக ஜீவங்க பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியெடுக்க உனக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழிவாய் உனக்கு எதிராக புறப்படுபவர்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்புவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியத்திலும் நீ கையிட்டு கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். சரி, இப்படி நீங்க வாசிக்க படிச்சுனா பதினாலாம் வசனம் வரைக்கும் நான் ஆசீர்வாதத்தை குறித்து சொல்றார். ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த பதினாலாம் வசனத்தில் இருந்து பிற்பாடு அந்த அதிகாரம் முடியும் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்காலே சாபங்களை குறித்து சொல்லப்படும். ஏன் தெரியுமா, ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையிலும் பார்க்க சாபத்தை குறித்து சொன்ன வார்த்தை அநேகமாக இருக்குது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். அதுக்குற பதினாலாம் வசனத்தை தாங்க எடுத்து பாருங்க. நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் களஞ்சியம் ஆசீர்வதிக்கப்படும், ஆனால் அங்கே சொல்லப்படும் உன் களஞ்சியம் சபிக்கப்பட்டிருக்கும். உன் மாப்பி சகித தொட்டியும் கூடையும் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் அங்கே எடுத்து பாருங்க உன் மாப்பி சகித தொட்டியும் கூடையும் சபிக்கப்பட்டிருக்கும். தொடர்ந்து வாசித்து பார்ப்பீங்களா இருந்தால் சபிக்கப்பட்டிருப்பார்க்கும் சாபத்திற்கும் நடுவே இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை நான் பார்க்கிறோம். என்ன தெரியுமா, நீ என்
கற்பனைகளை கவனமாய் கவனித்து உண்மையாய் நீ அதற்கு செவி கொடுத்தாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப. இதில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளை நீ கவனியாமல் போவாயா இருந்தால், இதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு நீ உண்மையாய் செவி கொடுக்காமல் போவாயா இருந்தால், இதுல சொல்லப்பட்டிருக்கிற சாபம் எல்லாம் உண்மையிலே வந்து பலிக்கும் என்று யாருக்கு சொன்னார் தெரியுமா? அதான் எனக்கு ஆச்சரியம். யாருக்கு சொன்னார் தெரியுமா? தன்னுடைய ஜனங்களுக்கு சொன்னார். உனக்கும் எனக்கும் ஆண்டு சொல்லுற வார்த்தை, வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லல, உள்ளே வந்துவிட்டவருக்கு, வெளியில் இருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளே வந்துவிட்ட தேவ ஜனங்களுக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, தேவனத்தில் அன்பு கூடுறவர்களுக்கு, தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது. நீ என் கற்பனைகளை கருத்தாய் கவனித்து உண்மையாய் இந்த வார்த்தைக்கு செவி கொடுப்பாய், ஆனால் நீ ஆசீர்வாதமா இருப்பாய். இந்த வார்த்தைகளை நீ கவனியாமல் போவாயா இருந்தால், இந்த வார்த்தைகளின்படி நீ செய்யாமல் போவாயானால் சபிக்கப்பட்டிருக்க. யார் சொன்னது? தேவன் சொன்னார். ஆசீர்வாதமாக இருக்க நாம் எல்லாருக்கும் விருப்பம் இல்லை. நாம் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்பதில் சந்தேகம் இல்லை. ஒருவரை ஜெபம் பண்ண விட்டு பாருங்க, அவர் அறியாமலே ஆசீர்வதி 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 ஆசீர்வதி. வாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறோம். வேதம் சொல்றது எபிரேயர் 7:7 சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி கொண்டு சொல்லப்படுது. இது சந்தேகமே இல்லை. மெல்கிசேதேக்கென்கிற ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்றது, தகப்பனும் தாயும் இல்லாதவன், வம்ச வரலாறு இல்லாதவன் என்று அவனை குறித்து சொல்லப்படுது. அவன் ஆபிரகாமுக்கு தசம பாகம் கொடுத்தான். ராஜாக்களை முறியடித்து வந்தபோது ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு காணிக்கை செலுத்தினான், தசமபாகம் கொடுத்தான். அவன் இவனை ஆசீர்வதித்தான். நாம் எல்லாராலும் நாம் எல்லோரும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆகவேதான் நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சகோதரர்களை ஆசீர்வதியும், என் நண்பர்களை ஆசீர்வதியும், சபை ஆசீர்வதியும், சோ அண்ட் சோ ஆசீர்வதியும். ஆனால் நாம் ஜெபிக்கிற அளவுக்கும், நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கும், நாம் நினைக்கிற அளவுக்கும் நம்முடைய வாழ்விலே ஆசீர்வாதம் இல்லையே. வாய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ இப்படி செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வாதம் இல்லை. எழுத்துக்களை எழுத தொங்க போட்டிருக்கிறோம், அந்த வார்த்தைகளை நாம் மனப்பாடம் பண்ணுகிறோம், ஆனாலும் நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படவில்லை. காரணம் என்ன? இந்த ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு பெரிய காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தையை கவனமாய் கவனமாய். நான் டிரைவிங் பழகும் போது இந்த பாஷோட என்னை பழக்கணும் எனக்கு சொன்னார் என்ன தெரியுமா? 100% நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும், தென் யூ டிரைவ். 100% தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கவனம் செலுத்த, கருத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கு. ஆனா எப்படியோ எனிஹவ் பிசாசு நாம் முழுவதுமாய் தேவனுடைய வார்த்தைக்கு கவனம் செலுத்தாத படிக்கு ஏதோ ஒரு பக்கத்துல நம்மை திசை திருப்பதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கான். அவனும் நம்மோடு போராடி கொண்டு தந்திருக்கான். எப்படியாவது நம்மை சத்தியத்தின்படி நடவாதபடி நம்மை திசை திருப்ப எப்போதும் நம்மோடு பிசாசு போராடி கொண்டு வந்திருக்கான். ஆவேதான் வேதம் நமக்கு சொல்வது, நமக்கு ஒரு எதிரி உண்டு. அவன் சுத்தி தெரிகிறான், கெட்டிக்கிற சிங்கம் போல. நாம் தூங்கலாம், ஆனா அவன் தூங்குவதில்லை. நாம் சோர்ந்து போகலாம், ஆனா பிசாசு சோர்ந்து போகிறதில்லை. எப்படியாவது நம்மை ஓவர்கம் பண்ணுவதற்கு, எப்படியாவது நம்மை டொமினேட் பண்ணுவதற்கு பிசாசு சுத்தி வகை தேடி சுத்தி திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தை நான் வாசிக்கிறேன். எனக்கு அருமையான கொலை, நீயும் நானும் கருத்தாய் தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து கவனமாய் அவைகளின்படி நாம் செய்வோமா இருந்தால், சொன்னபடியே தேவன் நம்மை ஆசீர்வதித்துத்தான் ஆக வேண்டும். ஏன்னா தேவன் பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல. வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று தேவன் ஒரு மனிதனுக்கு வாக்கு பண்ணினார். சோ அந்த மனிதனை குறித்து நாம் பார்க்கறதுக்கு முதல் இந்த ஆசீர்வாதம் என்கின்ற வார்த்தை முதலாவது எங்கே எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வர்றதுன்னு சொல்லி பார்த்தால் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். முதலாவது ஆசீர்வாதம் என்ற வார்த்தை எங்க வந்து தெரியுமா? எல்லா திருப்புங்கள் ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் எல்லாம் எடுத்துட்டீங்களா? ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம் படி 22 வசனத்தை 22 வசனம்.
தேவன் அவைகளை ஆசீர்வதித்து
நீங்கள் பலுகி திருகி சமுத்திரத்தை சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றார். சரி, என்ன கவனிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி நிரப்புங்கள். என்ன கவனிங்க, முதலாவது தேவன் மனிதர்களை ஆசீர்வதிக்கிறது. அதற்கு முன்பு தேவன் எதை ஆசீர்வதித்தார் தெரியுமா? மகா மச்சங்களையும் சகல நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகள் பறவைகளையும் தான் முதலாவது தேவன் ஆசீர்வதித்தார். சரி, பட்சிகளுக்கும் பறவைகளுக்கும் என்ன ஆசீர்வாதம் தேவை? நீங்களே யோசித்து பாருங்க, அது கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நமக்கு தான் பல தேவை இருக்குது, பல எதிர்பார்ப்பு இருக்குது. நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுறோம், இப்படி ஆசீர்வதியும் அப்படி ஆசீர்வதியும், அதை தாரும் இதை தாரும், அதை செய்யும் இதை செய்யும். பறவைகள் பட்சிகள் நீர்வாழும் ஜந்துக்கள் அப்படி என்னத்தை தான் கேட்க முடியும்? ஆண்டவரிடத்தில் எங்களை ஆசீர்வதியும் சொல்லு. அவைகள் ஒன்று கேட்கவில்லை. ஆனா தேவ திட்டத்திலே என்ன இருந்திருக்கு தெரியுமா? ஆண்டவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்றால், நீங்கள் பலுகி பெருகி. தேவன் அவர்களை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் நீங்கள் பலுகி பெருகுங்கள். முதலாவது தேவன் பறவைகளையும் நீர்வாழ் ஜந்துக்களையும் மச்சங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். அது என்ன ஆசீர்வாதம் என்றால், அவர்கள் பலுகி பெருக வேண்டும் என்கின்ற தேவ ஆசீர்வாதத்தை அவைகள் பெற்றவை. இன்றும் அவைகள் பலுகி பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவருடைய சோத்திரம். ஆகவே என்னுடைய கண்ணோட்டத்தின்படி அல்லது என்னுடைய வேத கழிவின்படி பலுகி பெருகிறதும் ஒரு தேவ ஆசீர்வாதமே. பிசுவாச ஆமே சொல்லுங்க. நோவா பேழையில இருந்து அவன் இறங்கி தன் குமாரனோடு இறங்கி வந்து பிற்பாடு வாசித்து பாரு. இறங்கி வந்தபோது தேவன் நோவாவையும் அவன் குமாரர்களையும் ஆசீர்வதித்தார். என்ன சொல்லி ஆசீர்வதித்தார் தெரியுமா? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது சபிலங்கா. அவை பலுகிறதும் பெருகிறதும் கூட ஒரு தேவ ஆசீர்வாதம் தான். விளங்கின ஆமே சொல்லுங்க. சரி, இப்படியா நாம் பார்க்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளே இப்படி ஒரு வசனம் எழுதப்படுது. அப்போஸ்தலர் 6:7 வசனம் இப்படியாய் சொல்றது, சீசர்கள் தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று. சோ பெருக்கம் ஒரு தேவ ஆசீர்வாதம். நான் சொல்ற நல்லா விளங்க. எத்தனை பேர் பெருக விரும்பியும் பெருக முடியல, அதை நாம விளங்கிக் கொள்றது நல்லது. சோ ஒரு பெருக்கமும் தேவ ஒரு ஆசீர்வாதம் தான். எருசலேமிலே சீசர்கள் தொகை மிகவும் பெருகிட்டு எழுதப்பட்டிருக்கு. என்ன கவனிங்க, ஜனப்பெருக்கம் அல்ல தேவ ஆசீர்வாதம். சீசர்கள் பெருக்கம் தான் சபைக்கு ஆசீர்வாதம். யூ ஷுட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். வேத வசனம் விருத்தி அடைந்தது. சீசர்கள் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. சோ சபையிலே ஜன நெருக்கம் அல்ல சபையின் ஆசீர்வாதம். சீசர்களுடைய பெருக்கம் தான் சபைக்கு ஆசீர்வாதம். ஏன் ஏசு என்ன சொன்னார் மற்ற 28 கடைசி வசனங்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் என்ன செய்யணும்? நீங்க சகல ஜாதிகளையும் என்ன செய்யணும்? கட்டளை கொடுத்தார். நீங்க புறப்பட்டு போய் எல்லாரையும் சீசனாக்குங்கள். சோ ஒரு சபையின் ஜனப்பெருக்கம் அல்ல அதன் ஆசீர்வாதம், சீசனுடைய பெருக்கம் தான் ஆசீர்வாதம். எருசலேமிலே சீசர்கள் பெருகிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். சோ பெருக்கமும் ஒருவித ஆசீர்வாதம் தான். சரி, இப்ப நாம் எல்லாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 12 1-2 வசனத்தை வாசி. ஆதியாகமம் 12:1-2.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய்
இருப்பாய். எனக்கு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், மட்டுமல்ல நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். எனக்கு அவனிங்க இதுல ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம குறித்து ஆண்டவர் ரெண்டு காரியம் சொல்ற, ஒன்னு நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ரெண்டாவது நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நான் சொல்றது நல்லா விளையாடு. ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், முதலாவது நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ரெண்டாவது நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். இந்த ரெண்டு பக்கமும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறும். எனக்கு அப்படிங்க, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், அதோடு மட்டுமல்ல நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? நான் ஆசீர்வதிக்கப்படுறது எனக்கு, என் குடும்பத்துக்கு. நான் ஆசீர்வாதமாக இருப்பது மற்றவர்களுக்கு. ரெண்டு பக்கமும் நமக்கு இருக்கணும். ஆபிரகாம் பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மட்டுமல்ல நீ மற்றவர்களுக்கு ஆசு. அப்படியே ஆபிரகாம் அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இன்றைக்கும் விலகி கொண்டிருக்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு காரியம் தெரியுமா, நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். வேதம் சொல்றது உள்ளத்து புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. ரோமர் 10 நாம் வாசிக்கிறோம், உள்ளத்தில் யூதனானவனே யூதன் என்று எழுதப்பட்டது. சோ நாம் மறுபடி பிறந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாக நாம் மாறும்போது அவர் மேலே நாம் வைக்கிற விசுவாசம் மூலமாய் நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆவிதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னாரு, உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி அந்த தீர்க்கதரிசன நிறைவேற யோசிப்பார்? ஒருவனுக்குள், ஒரு மனிதனுக்குள் ஒரு ஜாதி ஆசீர்வதிக்கப்படலாம், ஒரு மனிதனுக்குள் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆனா எப்படி பூமியில் இருக்கிற சகல ஜாதியும் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்? இட் இஸ் இம்பாசிபிள். அது எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது? கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் சகல ஜாதிகளும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுதான். ஆபிரகாம் எல்லா விசுவாசிகளுக்கும் தகப்பனாக இருக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா. அவனால் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுக்கும் போது நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறுகிறோம். இந்த உலகத்தில் எந்த ஜாதியா இருந்தாலும், எந்த இனமா இருந்தாலும், எந்த தேசமா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவன் விசுவாசத்தின்படி ஆபிரகாமுக்கு பிள்ளையாக மாறுகிறான். இங்க தேவன் சொன்ன வாக்கு தத்தம் அவனுக்கு நிறைவேறது. உனக்குள்ளே பூமியில் இருக்க சகல ஜாதி ஜனங்கள் என்ன செய்வார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். மூணாம் வசனத்தில் ஆண்டவர் இப்படியாய் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சோ ரெண்டு காரியம், ஒன்னு நீயும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும், மற்றது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த ரெண்டு பக்கமும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாவிட்டால் நாம் எங்கேயும் ஒரு பக்கத்துல தவறி கொண்டிருக்கோம். அதை நாம் சிந்திக்கணும். நான் முதலே சொன்னேன், ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு பெரிய நிபந்தனை என்னவென்றால், இந்த கற்பனைகளை, இந்த வார்த்தைகளை நீ கருத்தாய் கவனித்து உண்மையா இந்த வார்த்தைகளை செவி கொடுத்தாயானால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நாம் ஆசீர்வாதமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். என கருமான குழந்தை,
நீ சிந்தித்துப்பா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காயா? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாய். நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆனா அந்த சாயம் நமக்குள்ள இருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். 2 சாமுவேல் 7 அதிகாரம் 29வது வசனம். மிக அருமையான ஒரு வார்த்தை, எல்லாரும் எடுத்துக்கொள்ள.
இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு,
அதை அண்டர்லைன் பண்ணுங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே வாசிங்க,
உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு,
உம்முடைய அடியானின் வீடு
என்றைக்கும்
ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உம்முடைய அடியாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதா? யார் இந்த ஜெபத்தை செய்தது தெரியுமா? தாவீது. உம்முடைய அடியாருடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதா? வீடு என்று குறிப்பிடுறது எதை தெரியுமா? குடும்பத்தை. தாவீதுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் தாவீது தேவனுடைய கற்பனைகளை மீறின போது அவருடைய குடும்பத்தில் பயங்கரமான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சு. ஆனா கவனி, தாவீது தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன், தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு வந்தவன். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம் வந்த போது அவனை அறிந்தோ அறியாமலோ, விரும்பிய விரும்பாமலோ தேவனுடைய வார்த்தைகளை மீறினான். அந்தோ அவனுடைய வீட்டிலே பயங்கரமான காரியங்கள் நடக்க ஆரம்பித்தது. முதலாவது பத்சேபாளுக்கு பிறந்த அவருடைய குமாரன் மறித்தான். வீட்டிலே ஒரு மரணம், பிறந்த குழந்தை மறித்து போகிறது. அதற்கு பிற்பாடு அவர் சிங்காசனத்தில் இருந்து காட்டுக்குள்ளே ஓடி தன் சொந்த குமாரனுக்கு மறைந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை. பிற்பாடு அவருடைய பிள்ளைகளுக்குள்ளே அருவறுப்பான காரியங்கள் நடக்கிறது. சி, ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவன் தவறும் போது அவருடைய சந்ததி, அவருடைய குடும்பம் பாதிக்கப்பட்டதை கவனித்து பாரு. புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறான், புருஷனாக இருங்க. சில புருஷனுக்கு புருஷாக இருக்க தெரியாது. புருஷன் குடும்பத்துக்கு தலையாக இருக்கிறார், கிறிஸ்து புருஷனுக்கு தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்றது. கவலியாமல் போகும்போது சந்ததியை பாதிக்குது ஐயா, குடும்பத்தை பாதிக்குது, பிள்ளைகளை எதிர்காலத்தை பாதிக்குது. ஒன்றும் அறியாத பச்சை குழந்தை மறித்து போகிறது. சொந்த பிள்ளைகளுக்குள்ளே அருவறுப்பு, அலங்கோலம். ஆண்டவர் தான் தாவீதை சிங்காசனத்தில் கொண்டு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக வைத்தார். ஆனா அதே ஆண்டவர் அவன் காட்டுக்கு போக விட்டார், வழிவிட்டார். சொந்த குமாரனுக்கு, சொந்த மகனுக்கு பயந்து ஓட்டமாக ஓடினார். வீட்டையும் நாட்டையும் விட்டு ஓடி போய் ஒளிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை. பயங்கரமான காரியங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது. தாவீது கருத்தாய் ஜெபித்தான், உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய அடியாருடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்ன கருமையானவரே, இன்னைக்கு நம்முடைய வீடு எதனால் நிறைந்திருக்கு? இன்னைக்கு நம்முடைய குடும்பம் எதனால நிறைந்திருக்கு? நல்ல பிள்ளைகள் பெற்றோருக்கு இருக்கிற பேர் ஆசீர்வாதம். நல்ல மனைவி புருஷனுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல புருஷன் மனைவி கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். நல்ல வேலை தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்படி சொல்லிட்டு, ஆனால் நம்முடைய குடும்பத்திலே இன்னைக்கு நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கு? இந்தியாவிலிருந்து வந்த ஒரு போதகர்,
பாஸ்டர் பாஸ்கரா சென்ற ஒரு தேவ மனிதன் இப்படியா சொன்னார், பகிரங்கமாக மேடையில் என்னுடைய குடும்பம் ஒரு குட்டி பரலோகம் அல்ல. நம்முடைய வீட்டிலே தேவ ஆசீர்வாதம் இருக்கிறார், நம்முடைய குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறதா. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே குழப்பங்கள், பயங்கர புயல்கள், அலங்கோலங்கள், அட்டகாசம், அநீதிகள், அவலட்சணங்கள். வாய் தேவன் தான் சொல்லியிருக்கிறார், நான் உடைய ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆனா ஏன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டில் இவ்வளவு புயல், பிரச்சனை? ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதிரி, இன்னொரு குடும்பத்துக்கு இன்னொரு மாதிரி செய்வார். நோ, வேத சொல்றது அவர் பச்ச பாதகம் இல்லாதவர் என்றும், யாரோ ஒரு வேறுபாட்டின் நிழல் கூட அவரிடத்தில் இல்லை என்று யாக்கோ பண்ணுகிறார். ஐயா, ஒரு வேறுபாட்டின் நிழல் கூட இல்லை. நாம தான் ஒருவேளை பச்ச பாதகம் பார்ப்போம், அது படிக்கிற பிள்ளை அது கொஞ்சம் கூட வாங்கி கொடுத்தோம், இது படிக்காத பிள்ளை இதுக்கு குறைய வாங்கி கொடுப்போம். ஆனா ஆண்டவரிடத்தில் அப்படி ஒண்ணும் இல்லை, பச்ச பாதகமே இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னாரே. ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வீட்டிலே, நம்முடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லையே. ஏன் சிலர் என்ன நினைக்கிறார்கள், செல்வம், செல்வாக்கு, ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், பட்டம், படிப்பு, புகழ், இவைகள் ஆசீர்வாதம் என்று சிலர் கருதுகிறார்கள். அப்படி கருதினால் இன்றைக்கு படித்தும் பட்டம் பெற்ற அநேகர் புத்தி சிவாதீனம் மட்டும் அழைகிறார்களே. வாய், செல்வமும் செல்வாக்கும் தான் தேவன் அருளுகிற ஆசீர்வாதமான ஆசீர்வாதம் என்று சொல்லுவோமானால், ஏன் செல்வாக்குள்ளவர்களும் செல்வந்தர்களும் இன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில பயங்கர புயல்களிலே அடிபட்டு போய்கிடக்கிறார்கள்? புகழ் ஆசீர்வாதம் என்று சொல்லுவோமா இருந்தால், இன்றைக்கு புகழின் உச்சியில் ஏற்ற பல தற்கொலை செய்திருக்கிறார்களே. வாய், தேவன் தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கார், சந்தேகம் இல்லை. ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நீ இப்படி செய்தால் நான் இப்படி செய்வேன், நீ இப்படி செய்யாவிட்டாலும் நான் இப்படி செய்வேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நாம் ஏன் தடுமாறுறோம், நம் குடும்பத்தில் ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவர் சொல்லியிருக்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் மட்டுமல்ல உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன் என்று. இதை ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை, ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம்? காரணம் என்ன? ஆண்டவர் பிள்ளையா அல்லது வேத வார்த்தைகள் பிள்ளையா? நோ, நான் தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ளாதே போகும்போது, நாம் தேவனுடைய வசனத்தை கவனியாமல் போகும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லை. கடினமாக உழைக்கிறார்கள், கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, ஆனா கையில் ஒன்று மிஞ்சினதில்லை, பொத்தலான கையில போடுறது போல. வாய், அவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை கடந்தால் கை கொண்டால் நலமா இருக்கும். மாப்பி செய்கிற கொட்டி ஆசீர்வாதமா இருக்கு, கூட ஆசீர்வாதி சொல்ல போன கிச்சன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. I will bless them. I am the Lord your God. ஆனால் இன்றைக்கு வீடுகளிலே அப்ப குறைச்சு, ஆகார குறைச்சு, சமாதான குறைச்சு, சந்தேகங்கள், அடிப்படைகள், இழுபறிகள், போராட்டங்கள், பயங்கள், பாதிப்புகள், வேதனைகள், வெட்சங்கள். வாய், நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டதே, ஐயா, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சிலாக்கியத்தை பாக்கியத்தை பெற்ற ஜனங்கள் அல்லவா நீயும் நான். அது நம்ம வீட்டில் நிம்மதி இல்லை, நமக்குள்ள சமாதானம் இல்லையே. காரணம் என்ன? அவங்க இசையா சொன்ன பார்த்தே போ சொன்னோம், நீ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமா இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் நதியை போல புரண்டவர், உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை போல. ஆபிரகாம். ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், மட்டுமல்ல நீ ஆசீர்வாதமாயிருப்பேன். எனக்கு அறிமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப, தேவனுடைய வசனத்துக்கு திரும்ப, ரிட்டர்ன், கம் பேக் அகைன். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்கிய ஜீவ வழி என்று வேதம் சொல்லும். நாம் செய்கிற அசுத்தமான காரியங்களுக்கும் அருவறுப்புகளுக்கும் வேத வசனங்களை நாம் தேடக்கூடாது, அதற்குள்ள பாதுகாப்பு தேடி ஒழித்துக் கொள்ள முயலக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கரைச்சல், ஏன் இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் என் குடும்பம் இப்படி சேர்ந்திருப்பார், சீர்தூக்கிப்பார், எங்கே நாம் கற்பனைகளை கைவிட்டிருக்கிறோம். நான் சீக்கிரமா முடிக்கிறேன், என்னை கவனிங்க. முதலாவது நாம் ஆசீர்வாதமா இருக்கணும். அவங்க சொல்லட்டுமா, தேவ பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும். இதை இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் அக்கினை அவர் மேலே வந்ததென்று. ஆனா நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லை, குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பிரச்சனை, போராட்டம், சண்டைகள், இழுபறி. ஏசுனா, என் சமாதானத்தையும் உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன், அதற்காக நான் கிரயம் செலுத்த போகிறேன். நமது இலகுவான காரியமாக இருக்கேன், நமக்கு சமாதானத்தை தருவதற்காய் அவர் சிலுவையிலே பாடுபட்டு மறிக்க வேண்டியதாய். ஆவியே சொன்னார், என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். எனக்கு அறிமான, முதலாவது நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், தட்ஸ் மீன் தேவ பிள்ளைகள் சமாதானமாக இருக்கணும், அல்லது நிம்மதியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். இதை உலகத்தில் அதுதான் இல்லை தெரியுமா, விஞ்ஞானம் நல்லா வளருது, புத்தி பெருகி போயிடுச்சு, அறிவு பெருகி போயிடுச்சு, ஞானம் பெருகி போயிடுச்சு, கண்டுபிடிப்புகள் பெருகி போயிடுச்சு, ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில சமாதி தனிமை, பலருக்கு தனிமை, வாழ விரும்பியும் வாழ முடியல, எதிர்பார்த்த காரியங்கள் நடக்க இல்லை, பிரச்சனைகள், குறைச்சல்கள், வியாதிகள், பிரிவினைகள். சோ தேர்ஸ் நோ பீஸ் இன் திஸ் வேர்ல்ட். பட் ஏ சொன்னார், என் சமாதத்தை உங்களுக்கு தருகிறேன். இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்க இந்த கருமையான தேவனுடைய சரமே, உனக்குள் அந்த தேவ சமானம் இருக்கிறார், உன் குடும்பத்தில் அந்த தேவ சமானம் இருக்கிறார். குறைவு இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். குறைவு இருக்கட்டும், ஒரு நாளைக்கு ஆண்டவர் அதை நிறைவேற்ற, ஆனால் நீ சமாதானமாக இருக்கட்டும், நிம்மதியாக இருக்கட்டும். ஆயிரம் இருந்து என்னங்க, வசதி இருந்து என்னங்க, பொருள் இருந்து என்னங்க, படிப்பு இருந்து என்னங்க, பட்டம் இருந்து என்னங்க, வாழ்க்கை நரகமாக இருக்கிறேன், பொற்கனமாக காட்சியளிக்குது, நிம்மதி இல்லை, என்ன இருந்து என்னங்க, வாழ்க்கையில சமாதானமாக இருக்கு. பிள்ளைகளுக்கு முன்பாக பெற்றோர் சண்டவடிகள், அடிவாடு, அசுத்த வார்த்தைகள் சொல்லு, பிள்ளைகளை திருத்த முடியல. நாம் சொல்லுகிற புத்திமதிகளை பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியும். குழப்பம், பிரச்சனைகள், புயல், வேதனைகள், வாய், நாம் எங்க தவறி இருக்கிறோம், எங்க தேவனுடைய கற்பனைகளை கவனிக்க தவறி இருக்கிறோம், சிந்தித்துப்பார். நீயும் நானும் சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனா ஏன் நம்ம வாழ்க்கையில இவ்வளவு போராட்டம், இத்தனை காரியங்களை ஏன் நடக்கிறது? நீயும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க, நிம்மதி இல்லாத இந்த உலகத்தில் நீ நிம்மதியாக வாழணும். ஐயா, உன்னுடைய ரகசியம் என்ன என்று மற்றவர்கள் வந்து உன்னை பார்த்து கேட்கணும், நீ சந்தோஷமாக இருக்க, உன் குடும்பம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? என் வீட்டுல எல்லாம் இருக்குது, ஆனா சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய குடும்பத்துல குறைவுகள் இருக்குது, ஆனா நீ சந்தோஷமா இருக்க. அடுத்து சீக்கிரம் ரகசியம் என்ன? எப்படி இப்படி இருக்கிறார்? எப்படி முடிகிறது? இதன் ரகசியம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாக வாழும். நாம் சமாதானமாக வாழ்வதற்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் அதை இழந்து போயிருக்கோமா? காரணம் ஒண்ணு, நீ நானும் ஆசீர்வாதமா இருக்கணும். இரண்டாவது, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். சிலர் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், தங்கள் ஆசீர்வாதத்தோடு அவர்கள் மறித்து போவார், செத்து போவார். தட் மீன் அவர்களுடைய ஆசீர்வாதம் அவர்களோடு அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனா சிலர் தங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு பலரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நான் நம்புகிறேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒருவர் தான். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இயேசு மாறினார். அதற்கு அந்த கிரியை, அதற்கு கிரயத்தை ஆண்டவர் இயேசு செலுத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீயும் நானும் சமாதானமாக வாழவும், ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளவும், தேவராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வழியாகவும் வாசனாகவும் மாறுவதற்கு அதற்குரிய கிரியத்தை அவர் செலுத்த வேண்டியிருக்கிறது. கோதுமை மணியானது இனத்திலே விழுந்து மண்டால் ஒழிய அது பலன் கூட செத்தா சாகாமல் கோதுமை மணி இலத்திலே விழுந்து சாகாவிட்டால் அதனால பலன் இல்லை என்று ஆண்டவரே சொன்னாரு. அந்த வார்த்தையை தான் சிலுவையிலே நிறைவேற்றினார். ஒரு கோதுமை மணி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வாழ்ந்தது, மறித்தது, தன்னை இழந்தது, தன்னை கொடுத்தது. இன்றைக்கு நாம் நம்மை போல ஆயிரக்கணக்கான மில்லியன் பீப்பிள் தே ஹவ் பிளெஸ்ட் பை கிறைஸ்ட். மில்லியன் ஆஃப் பில்லியன் பீப்பிள் இன்னைக்கு உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஏன்? அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரே ஒரு நபர், ஒரே ஒரு ஆண்டவர், ஒரே ஒரு நபர் தன் ஜீவனை சிலுவையில் கொடுத்தபடியால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு இந்த எத்தனையோ பேர் சொல்றார்கள், எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்துல வந்ததாம், எத்தனையோ அவதாரங்கள் எடுத்ததாம், எப்படி எதெல்லாம் செய்ததாம் சொன்னா, ஒரு தெய்வமும் இயேசு கிறிஸ்துவை போல உனக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்ததாக சரித்திரத்திலே கூட நாம் பார்க்க முடியவில்லையே, காண முடியவில்லையே, கேட்க முடியவில்லையே. ஆனா இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு கோதுமை மணி சிலுவையிலே மாண்டது, மறித்தது, தன்னை கொடுத்தது, தன்னை இழந்தது. இன்னைக்கு நீயும் நானும் அவருக்குள்ளே அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தெரியுமா, எபேசியர் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உன்னதங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவன் நம்ம எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறார். உன்னதங்களிலே பரம ஆசீர்வாதங்களால், பரலோக ஆசீர்வாதங்களால், கண்ணால காணாத ஆசீர்வாதங்களால் ஏற்கனவே தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சிஸ்டர் பிரதர், நீ இயேசுவை உண்மையாக விசுவாசித்து உண்மையாக பின்பற்ற ஒரு நபனாக, ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக இருந்தா, நீ இந்த நிமிஷம் மறித்தாலும் நீ அசைக்க முடியாத ஒரு ராஜ்யத்தை சுதந்திரிப்பாய், அழியாத ஒரு வீட்டை நீ அடைவாய், முடியாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ்வாய். அங்கே உனக்கு வியாதி இல்லை, மரணம் இல்லை, பயம் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, பஞ்சம் இல்லை. நோ, உன்னதங்களிலே ஏற்கனவே கிறிஸ்து இயேசுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற. ஆனா உனக்கு அது விளங்க இல்ல, அதை நீ உனக்கு புரிய இல்ல, அதை நீ பார்க்கறது இல்ல, நீ சிந்திக்கிறது இல்ல. ஏன்னா நாம இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு உலகத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? இந்த உலக வாழ்க்கையில எப்படி நான் ஒருவர் வாழ்கிற வசதியான வாழ்க்கையை வைத்து உலக மனிதர்கள் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் கருதலாம். ஆனா இட் இஸ் நாட் ட்ரூ பிஃபோர் த லார்ட். வசதி படைத்தவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொன்னால், வசதி படைத்தவர்கள் எல்லாரும் தங்களை தாங்களை மாய்த்துக் கொள்ள சரித்திரம் இந்த உலகத்துல ஒன்றல்ல ரெண்டல்ல பல நிரம்பி போய் கிடக்கிறது, நிரம்பி போய் கிடக்கு. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், மட்டுமல்ல நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆபிரகாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினார். He paid the price. தெரியுமா? உன் ஜனத்தை விட்டுவா, உன் குடும்பத்தை விட்டுவா, உன் தேசத்தை விட்டுவா. Yes, Lord. அவர் ஏற்கனவே ஒரு செல்வந்தா தான் இருந்திருக்கார். வந்ததும் வந்தார். ஆபிரகாமத்தை ஆபிரகாம பார்த்து டைரக்டா சொன்ன வார்த்தை தெரியுமா? 12 முதலாம் வசனத்திலிருந்து ஆபிரகாமுடைய சரித்திரமே ஆரம்பமாகும். இந்த 12 முதல் வசனத்திலே வந்ததும் வந்தார். ஆபிரகாம் பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அதை விடு, இதை விடு, அதை விடு, இதை விடு, குடும்பத்தை விடு, வீட்டை விடு, தேசத்தை விடு, நான் சொல்ற இடத்துக்கு போ. ரைட். உன்னையும் என்னையும் பார்த்து திடீரென ஒரு நாள் ஆண்டவர் வந்து அதை விட இதை விடுன்னு சொன்ன ஏராளம் கேள்வி கேட்டிருப்போம் இல்லையா? என்ன எடுத்துல வந்ததும் வந்தீர், அதை விடன்றி, இதை விடன்றீர், எல்லாத்தையும் விடன்றி, நான் இத்தனை காலமா சேர்த்து வச்சது கட்டினது என் எதிர்காலத்துக்கு என்று அப்படி வச்சிருக்கேன், இப்படி அதெல்லாம் விடன்னு சொல்றதே எப்படி எப்படி எல்லாத்தையும் விட வர்றது? நான் நம்புறேன், நான் நம்புறேன். ஆபிரகாம் தேரா செல்வந்தர்களாக இருந்தபடியால் அவளுக்கு ஏராளம் காணிகளும் வீடுகளும் சொத்துகளும் இருந்திருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர் சொன்னார், தேசத்தை விடு. நீ இதுவரை கட்டிப்பிடிச்சு கொண்டிருக்கிறீ, லீவ் இட் எவ்ரிதி, விடு எல்லாத்தையும், குடும்பத்தை விடு, நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு போ. ஹி பேட் தி பிரைஸ். ஆபிரகாமே, இதோ ஆண்டவர் உன் சொந்த குமாரனை எனக்காக பலியிடு. ஹி பேட் தி பிரைஸ். கிரயம் செல்வன் ஆபிரகாமே, எஸ் லார்ட், உன் சொந்த குமாரன் இஸ்மவேல் உன் வீட்டை விட்டு ஆள் அனுப்பு, ஆகாரையும் சேர்த்து அனுப்பு. அவரோட வீட்டில சுதந்திரமா, அவன் சுதந்திரவாளி அல்ல, அவரோட வீட்டில குடியிடக்கூடாது. கேன் இமேஜின் தட்? ஒரு மகனை வெளியில அனுப்பு, இன்னொரு மகனை மோரியா தேசத்துல கொண்டு பலியிடு. ஹி பேட் தி பிரைஸ். கிரயம் செலுத்தினார், கிரயம் செலுத்தினார். அநேகங்களுக்கு ஆசுவாதமாய் மாறுவது இலகுவான காரியம் அல்ல. பூமியிலே இருக்கிற சகல ஜனங்களும் வம்சங்களும் அவருக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவது சகல சாதாரண ஒரு காரியமாக ஆபிரகாமுக்கு இருக்கிறது. He paid the price. கிரயம் செலுத்தி இருக்கிறார். யோசேப் தன் சொந்த குடும்பத்துக்கும் மட்டுமல்ல, தன் இனம் முழுவதுக்கும் ஆசீர்வாதமாகுமா என்ன தெரியுமா? அதற்கு அவன் பட்ட பாடு கொஞ்சமல்ல. குற்றமற்றவன், பரிசுத்தமாக வாழ்ந்தவன், தேவனுக்கு பிரியமானவன். ஆனாலும் அவன் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் ஏராளம். சொந்த சகோதரர்களே அவனை பிடித்து விட்டு போட்டார்களே. 20 வெள்ளி காசுக்கு அவனை விட்டு போட்டார்கள். குளியலை தூக்கி போட்டிருக்காங்க. செய்யாத குற்றத்துக்காக எகிப்து தேசத்திலே நிலவரையிலே சிறையிலே கிடந்து வாடியிருக்கிறார். எவ்வளவோ வேதனைகளை சகித்திருக்கான். ஆகவே அவன் தன் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, தன் இனத்துக்கும் அவன் ஆசீர்வாதமாக. தன் சொந்த சகோதரர்கள் வந்து அவனை பார்த்து அழுதார்கள், பயந்தார்கள். தகப்பன் மறித்து போனார், இனிமேல் யோசேப்பு நம்மை கொண்டு போடுவானோ என்று சொல்லி பயந்து குற்ற மனசாட்சி அவளை வாதிக்குது. பாரு, ஏன்னா அநியாயம் செஞ்சுட்டாங்க. பாரு, வந்து விழுந்தாங்க முன்னுக்கு. ஐயோ யோசேப்பு, நான் ஒரு சகோதரன், அப்பா மறிச்சு போயிட்டார், எங்களை ஒண்ணு செஞ்சிட்டாங்க. அந்த நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தைகள் இதயத்தை தொடுற வார்த்தை என்ன தெரியுமா? அவன் சொன்ன, உங்களை ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் தான் என்னை இந்திரத்தை கொண்டு வந்தார். நீங்க அநியாயம் செஞ்சாலும் ஆண்டவர் அதை நன்மையாக மாற்றியிருக்கிறார். பாரு என்ன இருதயம் பாரு. He's a man of God. சரியான டைம் பழி வாங்குறது. சொந்த தோழர்கள் அழ 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 கதற 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 அந்நிய கிடத்துல விஞ்சு போட்டார்கள் இல்லையா? நீங்க எனக்கு செய்ததுக்கு நான் உங்களுக்கு சரி கட்டுவேன் சொல்லி அவன் செஞ்சிருக்கலாம் தன் சகோதரருக்கு. ஆனால் அவன் அப்படி செய்ய, ஏனென்றால் பழி வாங்குறது சொல்லுங்க தேவனுக்குரியது என்று வேதம் சொல்ற வார்த்தையை அவன் தன் இதயத்துல வச்சிருக்கான். சரியான நேரம் வந்தது. தன் சொந்த சகோதரர்களை பழி வாங்குறதுக்குரிய சரியான நேரமும் காலமும் கட்டமும் வந்தது. இப்ப சொல்லுவாங்க, கத்தரே அவர்களுக்கு என் கையில் ஒப்பு கொடுத்தார் பழி வாங்குறதுக்கு என்ன சொல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஆனாலும் ஆனாலும் அவன் அப்படி செய்யல. பிகாஸ் ஹி இஸ் எ மேன் ஆஃப் காட். அவனுடைய தேவ மனுஷன் பழி வாங்க. தன் சவுளுக்கு விரோதமான பகைகளையும் கசப்புகளையும் கோபங்களையும் உள்ளே அவன் சேகரித்து வைக்கல. அவைகளை அவன் சுமந்து திரியல. இலகுவாக தேவனுக்கு முன்பாக இருந்தது. தன் சொந்த சவுகளால் தனக்கு செய்யப்பட்ட அநியாயங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்னாக மன்னித்தான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் அநேகங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுறது ஆச்சரியமா? தன் சொந்த ஜனத்துக்கு மட்டுமல்ல, எகிப்து தேசத்துக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறிவிட்டான் பாருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏற்கனவே அதற்குரிய கிரியத்தை அவன் செலுத்தியிருக்கிறான். யோபு, he paid the price. குருடனுக்கு கண்ணா இருந்தேன், எளியவனுக்கு உதவி செய்தேன், முடவனுக்கு காலா இருந்தேன், விதவைகளை கவனித்தேன். போன வாரம் இல்லையா, நாம் இந்த பாஸ்டர் அமரோஸ் வந்தபோது நாம் இந்த விதவைகளை இலங்கையில நாம் தேசத்தில் விதவைகள் பெருகியிருக்கார். எனக்கு கிடைத்த செய்திகளை தகவலும்படி இன்றைக்கு நம் தேசத்தில் இருக்கிற விதவைகளை போல இதற்கு முதல் இருந்ததே இல்லை. ஒருவேளை இனிமேல் பெறும்போது இன்னும் கடவுள் அப்படி செய்யாம இருக்கத்தர் காத்துக்கொள்வார். ஆனா இன்றைக்கு நம் தேசத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு விதவைகள் பெருகி போயிருக்கு. இப்ப நாம என்ன செய்யறோம்? ஒருவேளை மனம் கவலைப்படும் போது, ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க விதவைகளை பாதுகாருங்க, போஷிங்க, நேசிங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கிறோம் இல்ல. It is good. ஆனா அது ஒரு பாதி, ஒரு பக்கம். அதுல மறுபக்கம் என்னால செய்யக்கூடியதை நான் செய்யணும், செஞ்சு கொண்டு நான் அவளுக்காக ஜெபிக்கணும். அப்படி இல்லாட்டா அந்த ஜெபத்துல உண்மை இது உண்மை. அர்த்தம் என்ன தெரியுமா? என்னிடத்துல இருக்குது, எனக்கு அந்த ஏழைகளுக்கும் அந்த விதவைகளுக்கும் உதவி செய்யக்கூடிய பலம் எனக்குள்ள இருக்குது. ஆனா நான் என்ன செய்யறேன்? அப்படி செய்யாம இருந்து கொண்டு வேற யாரும் அப்படி செய்யட்டும், நான் அதற்காக ஜெபிக்கிறேன். நமக்கு நன்மை செய்ய திராணி இருந்தும் சொல்லுங்க, செய்யாமல் போனால் அது என்னவா? பாவம். சோ இந்த இந்த திட்டத்துல பங்கு பெற்றவங்க எல்லாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். வாரம் மாத்திலேயே நாம அதை கீப் அப் பண்ணோம், அதைக்கூடிய ஆயத்தம் பண்ண ஒரு அளவுக்கு செஞ்சாச்சு. அவர் தயவு செய்து இதுல பங்கு பெற்ற ஆசீர்வதிப்பா, அதுக்குரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டு கட்டிடுவார். சோ அவன் சொல்றான், நான் ஏழைகளுக்கு உதவி, யோபு சொன்ன ஏழைகளுக்கு உதவி செய்தேன், கூடகளுக்கு கண்ணா இருந்தேன், முடிவுகளுக்கு காலா இருந்தேன், ஏழைகளுக்கு விதவைகளுக்கு உதவி செய்தேன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் ஓட்டை எடுத்து தன் சரீரத்தை சுரண்டி கொண்டு தனித்து விடப்பட்டவனாய் வேதனையில் இரவு வந்தால் எப்பொழுது விடியும் என்று என் கண்கள் கூத்து போயிட்டு சொல்ற, என் வாழ்க்கை எனக்கு சலிப்பாய் வரப்பாய். வேதம் சொல்றது 42 அதிகாரத்தில் யோபு முன்னிலுமையை பார்க்க பின்னிலுமே ஆண்டவன் செய்தார ஆசீர்வதித்தார். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறோம். நீயும் நானும் கூட மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். ஒருவேளை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதித்திருக்கலாம், நன்மைகளால் உன்னை திருப்தியாக்கி இருக்கலாம். ஆனவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு நீ என்ன செய்ய போற? உடைய பரிசுத்த வாழ்வு சரி, நீ பரிசுத்தமாக வாழ்வாய், சோத்திரம் ஆண்டவர். உடைய பரிசுத்த வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு நன்மை என்ன? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கை உன்னோட சாகிறதா? உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினால் மற்றவர்களுக்கு ஏதாவது பிரயோசனம் உண்டா? நீ ஜபிக்கிறாய், நல்லது, ஸ்தோத்திரம் ஆண்டவர். உன்னுடைய ஜெப வாழ்க்கையினால எத்தனை பேர் பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் தேவன் பக்கமாக திரும்பி இருக்கிறார்கள், எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். உனக்கு நல்ல அறிவை ஆண்டவர் தந்திருக்கார், ஸ்தோத்திரம். உனக்கு நல்ல தெளிந்த புத்தி ஆண்டவர் தந்திருக்கார், ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் அப்படி இல்லையே. உனக்கு தந்த தெளிந்த புத்திய நல்ல அறிவு வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிற? எத்தனை பேருக்கு நீ பக்தி விருத்தி உண்டாக்கி இருக்கிற? உனக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் தந்திருக்கார், அறிவு நீ சேர்த்துக் கொள்ளாமல் ஞானம் தேவடத்தின் வருது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. தேவன் உனக்கு தந்த ஞானத்தை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? உனக்கு தேவனால கொடுக்கப்பட்ட திறமைகள் இருக்கிறது, உன் திறமைகளை வைத்து நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த தாளந்துவம். ஒருத்தன் சீலையிலே முடித்து பத்திரமாய் கொண்டு அப்படியே வச்சிருக்கிறான். தேவன் கொடுத்ததை அவன் கெடுக்கல,
தேவன் கொடுத்ததை அவன் தொலைக்கல. ஆனால் அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன். பொல்லாதவன் யாருக்கு நாம் இந்த வார்த்தைகளை, எப்படிப்பட்ட மனிதனுக்கு இந்த வார்த்தையை நான் பாவிப்பேன்னு உனக்கும் எனக்கும் தெரியும். ஆனா ஆண்டவர் இந்த மனிதனுக்கு பாவித்திருக்கார். அவன் செய்த பொல்லாப்பு என்ன? பொல்லாப்பு என்ன? கொடுத்ததை கொண்டு புதைச்சு வச்சு. நாம் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று தேவனால அருளப்பட்டிருக்கிறது என்று நான் பூரணமா விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் பூரணமா விசுவாசிக்கிறேன். தேவன் நமக்கு தந்திருக்காரு. எவ்விடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவ்விடத்தில் அதிகம் கேட்கப்படும். ஒரு நாள் வருவார் நியாயாதிபதி, வருவார். நாம் அசதியாக இருக்கலாம், ஏனோதான் ஒன்று வாழலாம், என்னையே கவனித்துக் கொண்டிருக்கலாம், என் விருப்பத்துக்கே பரியாகி கொண்டிருக்கலாம், என் மனதும் மாமிசம் விரும்பதே செய்து கொண்டிருக்கலாம். ஆனா ஒரு நாள் வரும், த டைம் வில் கம், நீ கணக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு நாள் வரும். நீயும் நானும், நானும் நீயும் கணக்கு ஒப்பு கொடுக்க ஒரு நேரம் வரும், ஒரு நாள் வரும். எனக்கு அருமையானவர்களே, நாம் கேட்டு 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 செவித்தன உள்ளவளாக மாறிட கூடாது. வாட் வி ஆர் டூயிங் நவ, இந்த பூமி கடத்த காரியங்களிலேயே நம்முடைய வாழ்க்கையில் அரவாசி செலவழிஞ்சு போயிடுச்சு. இந்த பூமி கடத்த காரியங்களே நம்ம சரத்தில் அரவாசி பலம் போயிடுச்சு. இந்த பூமி கடத்த காரியங்களை நம்முடைய அறிவையும் புத்தியையும் செலுத்தி 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 அருவாசி காலம் போயிடுச்சு. இது எவ்வளவு காலம் நீயும் நானும் வாழமோ வீரோ, வாட் வில் ஹேப்பன் டுமாரோ? அந்த நாளே நாளே குறித்து நாம் பெருமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதே காரியங்களை எதிர்காலத்துக்கு திட்டமிடுகிறோம். இது ஒண்ணு தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா அவைகள் நிலைக்காது, அவைகள் பரலோகத்தில் பிரவேசியாது, அவைகள் தேவராஜ்யத்தில் அங்கீகாரம் பெறாது. நீயும் நானும் மற்றவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா? ஆதி திருச்சபையில் அப்போஸ்தலர் வாழ்க்கையை நான் எடுத்து பார்க்க ஆச்சரியமா இருக்குது. அவர்கள் தங்களையே மற்றவர்களுக்கு ஆயப்படுத்திருக்கார், ஜீவனை கொடுத்து தேவ ஊழியத்தை நிறைவேற்றிருக்கார், உயிரை பணயம் வைத்து ஆண்டோட ஊழியத்தை செய்து முடித்திருக்கார். ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஆசீர்வாதமாக பகிர்ந்து கொண்டு பலரை பக்தி விருத்தி அடையவும், பலரை பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நடத்தி செல்லவும், பலரை ரட்சப்புக்குள்ளே இட்டுச் செல்லவும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை, தேவனால் அருளப்பட்டிருக்கதை பயன்படுத்தி இருக்கிறார்களே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீயும் நானும் தேவோட பிள்ளைகள், சரி, உன்னிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிற எது தேவனால தரப்படாது? உன்னிடத்திலும் என்னத்திலும் இருக்கிற எது தேவனால கொடுக்கப்படாது? அப்படி இல்லாட்டா அது வேற எங்கேயும் வந்திருக்கும். அப்படியான வீட்டில் வச்சிருக்காது, அது உனக்கு பாவம் சாபமா இருக்கும். தாவீதன் கிட்ட பக்தன் சொல்றார், ஆண்டவரே உம்மிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டோம், உங்களுக்கு தெரிவித்தாரு. அப்படி கொடுப்பதற்கு நானும் என் ஜனங்களும் எம்மாத்திரம். லிசன், கவனிங்க, எனக்கு தெரியும் சிலவர்களை போகும் சிலவர்களை போகாது, எனக்கு கவனிங்க, நாம் சிக்கனமாக வாழணும் ஆனால் பிசினத்தனமா வாழக்கூடாது. நம்முடைய விருப்பங்களுக்கு எவ்வளவுத்தையோ செலவழிக்கிறோம், ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களுக்கு மாத்திரம் கணக்கு போடுறோமே, பாருங்க, கணக்கு பார்க்கிறோம். பைபிள் சேஸ், நாம் சம்பாதிக்கிறதுக்கு சரத்துல தேவன் நமக்கு பலம் கொடுக்கிறார், சுகம் கொடுக்க. நமக்கு தேவனாலே அருளப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், உண்மைதான். அதே நேரத்தில் அநேகருக்கு நாம் ஆசீர்வாதமாக மாறும். நான் அடிக்கடி பேசுகிற ஒரு பெண் பைபிள் உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் தபித்தாள் என்கிற ஒரு பெண்ணை குறித்து எல்லாரும் படிச்சிருப்பேன், வாசிச்சிருப்பேன். அவள் ஏறத்தாழ அந்த சபையில் இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதமா இருந்தது. ஆகவேதான் அவள் மறித்த போது சபை முழுவதும் திறந்தெழும்பி பேதுரு செய்ய, எப்படியாவது இந்த பெண்ணை நீங்க உயிரோடு அழைப்புத்தானா? யூ நோ வாய், ஏன் தெரியுமா? இவள் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக வாழ்ந்தவள், தனக்கெண்டு வாழ இல்லை, தனக்கெண்டு மாத்திரம் யோசிச்சு கொண்டிருக்கல, எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா இருந்தவள் இந்த பெண். நான் பக்தி விருத்தரை காணமா இருந்தான் இந்த ஸ்திரீ, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு வழி சொல்லித்தந்தார், இவள் எனக்கு ஜெபிக்க கட்டுக் கொடுத்தா, நான் சோர்ந்து போன ஓலையில் அவள் வந்து என்னை பலப்படுத்தி இருக்கா, ஒரு நாளும் என்னை குற்றச்சாட்டு இல்லை, குறை சொல்ல இல்லை, ஓதிக்கு தள்ள இல்லை, வீணான வார்த்தைகளை பேசுறத நான் பார்க்கல. ஆசீர்வாதமான ஒரு ஸ்திரீ. என் பிள்ளைகள் போட்டிருக்கிற உடுப்பு இவர் தந்தது. நான் ஆகாரம் இல்லாமல் இருந்த நேரத்தில் எனக்கு சாப்பிடறதுக்கு உணவு தந்த, நான் வேதனையோடு இருந்த வேளையில் என்னை வந்து தேற்று, இவள் சபைக்கு எப்படியாவது இவளை நீ உயிரோடு எழுப்பு. இதுக்கு சிலர் செத்தா போச்சு வார என்று இருக்கிறாங்க, வாரு போய் போய் சேரட்டு நேர காலத்தோடு இருந்தது. பட் அவங்க ஒன்னு சியாபன தனக்குத்தானே ஆசீர்வாதமாக இருந்த சிலர் பாருங்க, பக்தியாக பரிசுத்தமாகவர் நான் மற்றவோடு கதைச்சா இந்த பரிசுத்தம் போயிடும், நான் இப்படியே பரிசுத்தமா இருந்து பரலோகம் நீ பரலோகம் போவாய் சந்தேகம் இல்லை, ஆனா உன் பரலோகத்தினாலும் உன் பரிசுத்த வாழ்க்கையினாலும் மற்றவர்களுக்கு என்ன நன்மையப்பா? நீ நீதியாய் வாழ்றது உண்மைதான், ஆனா உன் நீதியுள்ள வாழ்க்கை மற்றவர்களை பாதிக்கிறப்பா. What do you do? ஆண்டவர் உன்னை எங்க வைத்தார் நீ என்ன செய்திருக்க? ஆண்டவர் என்ன எங்கே வைத்தார் நான் என்ன செய்துட்டு இருக்கேன்? நான் ஒரு சிந்திக்க வேண்டிய காரியம் இல்லை, ஆனா நாம் எத்தனையோ காரியங்களை சிந்திக்கிறோம். இன்றைக்கு இருந்து நாளைக்கு முடிகிற காரியங்களை மனதில் போட்டு போட்டு சிந்திச்சு சிந்திச்சு, அது எப்படி செய்யறது, இதை எப்படி செய்யறது, இதை எப்படி முடிக்கிறது, அது எப்படி முடிக்கிறது, இதை எப்படி நிறைவேற்றுறது, அது எப்படி அழிந்து போற காரியம், முடிந்து போறது, ஒரு நாளைக்கு இல்லாமல் போயிடும். எவ்வளவோ கஷ்டப்பட்டு செஞ்ச காரியங்கள் ஒரு இமைப்பொழுது பறந்து போகுது பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஒரு மனித வாழ்க்கையில உண்டாகிற மாற்றங்களை வேத்துல பார்க்கும்போது ஆச்சரியமா என கருமானவர்களே, நீயும் நானும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்படவன். அதே நேரத்தில் நீயும் நானும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறுவன். அப்படி இல்லை, நாம் தேவனுக்கு முன்பாக எங்கேயோ தவறி கொண்டிருக்கோம். ஆயின் கற்பனைகளை கவனித்தான் எவ்வளவு நலமா இருக்கு. ஆசீர்வாதத்துக்கும் சாபத்துக்கும் இடையில இருக்கிற ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன், ஒரே ஒரு நிபந்தனை, என் கற்பனைகளை கவனித்து அவர்களை உண்மையாய் கை கொள்ளுவாயானால் உன்னை ஆசீர்வதிப்பேன். என் கற்பனைகளை நீ கவனியாமல் போனால், அதுக்கு செவிகொடாமல் போனால் சொல்லப்பட்ட சாபங்கள் உண்மையிலே வரும் என்று ஆண்டவன் நமக்கு எவ்வளவு பயங்கரமான வாய். ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நெத்திருந்து யாவரும் மனதிருக்குமா? தயவு